மனமார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக நுகர்வோர் உரிமை தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழக்கறிஞர் பி ஜெயசீலன் அவர்கள் நுகர்வோர் விழிப்புணர்வின் தேவையும் அவசியமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நுகர்வோர் தினம். நுகர்வோருடைய உரிமைகள் குறித்து இன்னைக்கு பல்வேறு கருத்துக்களை வழக்கறிஞர் அவர்களை சந்திச்சு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க ஐயா.
அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழக்கறிஞராக பணிந்து வருகிறேன். என் பெயர் ஜெயசீலன். பிகாம் எம்எல் மற்றும் நோட்டரி பப்ளிக் கடந்த 24 வருடங்களாக நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். அனைத்து வழக்குகளையும் கையாண்டு வருகிறேன்.
ஐயா, இப்ப நுகர்வோர் உரிமைகள் அதை குறித்து நம்ம தொடர்ச்சியே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம தகவல்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். முதல்ல நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யாரு, யாரையில நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது நுகர்வோர் என்பவர் வந்து நீங்களும் நானும் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் நுகர்வோர். பிறக்கும் போதும் வாழும் போதும் ஏன் நம்ம இந்த நாட்டில் இருக்கும் வரை நாம் அனைவரும் நுகர்வோர் தான். நாம் பயன்படுத்தப்படும் ஒரு ஒரு பொருளை வாங்குவது விலை கொடுத்து தான் வாங்குகிறோம். தேவையினாலும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஒவ்வொரு பொருளும் விலை கொடுத்து வாங்கும் போதும் சேவைகளை நாம் விலை கொடுத்து சேவைகளை பெறும்போதும் இந்த சேவைகளை நாம் பெறும்போது அனைவரும் நுகர்வோர் தானே
ஐயா? சரியா சொன்னீங்க ஐயா. இப்ப நுகர்வோர் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நுகர்வோர் இயக்கத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம யார சொல்றோம், ஏ அவரை நம்ம நுகர்வோருடைய தந்தை அப்படின்னு சொல்றோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1983 வந்து இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பிரதீப் மேத்தா என்பவர் நுகர்வோருக்காக பாடுபட்டு வந்தார். அவர் கன்சியூமர் யூனிட்டி அண்ட் சொசைட்டி இந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி பொதுமக்களுக்காக பாடுபட்டு வந்தார். கன்சியூமர் யூனிட்டி சொசைட்டி மூலமாக நுகர்வோருக்கு பல நன்மைகளை செய்தும் பல போராட்டங்களை செய்தும் வந்ததன் விளைவாக தான் கடந்த 1986 இந்திய அரசாங்கம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டத்தை கொண்டு வர முக்கியமாக காரணமாக இருந்தவர் ராஜஸ்தானை சேர்ந்த பிரதீப் மேத்தா. அதனால்தான் அவரை நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என அழைக்கிறார்கள்.
ஐயா, இந்திய அரசியலமைப்பு நுகர்வோருக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட பாதுகாப்பு முறைகள் என்னங்கய்யா?
இந்திய அரசால் வந்து நுகர்வோர்களுக்கு பல பாதுகாப்பான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக நுகர்வோருக்கு பாதுகாப்பு சார்ந்த உரிமைகள், தகவல் பெற உரிமை, தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை, கருத்துரிமை, புரட்சியர் உரிமை, நுகர்வோர் விழுப்புணர் உரிமை போன்ற உரிமைகளை இந்த சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு குடிமகனும் பெற முடியும். அதே போல பாதுகாப்பு குறித்து மக்களுக்கு மத்திய அரசாங்கம், மத்திய அரசு, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தை விதியுள்ளது. தவறாக வழிநடத்தும் விளம்பரங்கள் மீதான கடுமையான விதிமுறைகளை அது வகுத்துள்ளது. அதே போல பூசல்களை ஏற்படும் நுகர்வோருக்கும் விற்பனையாளர்களுக்கும் ஏற்படும் பூசல்களை தீர்ப்பதற்காக எளிமைப்படுத்துதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை பிரிவில் உள்ளவர்களை வந்து அவர்களுக்கு அத்தியசம் செய்து தீர்வு காணுதல், நியாயமற்ற ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருந்தால் அதை தீர்த்திருப்பது போன்ற சட்ட பாதுகாப்பு முறைகளை இந்திய அரசு சட்டம் நுகர்வோருக்கு வழங்கியுள்ளது.
ஐயா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு 1986 ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய கூறுகள் என்னங்கய்யா?
அதாவது அனைத்து துறையும் எந்த துறையா இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும் சரி, பொதுத்துறை நிறுவனம் இருந்தாலும் சரி, கூட்டுறவு நிறுவனம் இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, இவர்களை அனைவரையும் கட்டுப்படுத்தும் சட்டம் பகுத்துள்ளது. தவறு செய்வதன் மீது மகிழ்ச்சியை வழங்கவும் அதே நேரத்தில் அந்த அவர்களை தடை செய்யவோ தண்டனை வழங்கவோ வழி செய்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் தீங்கு விளைவிக்கின்ற வகையில் வியாபார நோக்கில் விற்கப்படும் பொருட்களை மற்றும் சேவைகளிடம் பாதுகாப்பது, பொருட்களை மற்றும் சேவைகள் தரம், எடை, வீரியம், கலப்படமற்ற தர நிர்ணயம் மற்றும் விலை அறிந்து கொள்ளுதல் போன்றவர்களை நுகர்வோர் பாதுகாத்து கொள்ளும் உரிமை வழங்குகிறது. மலிவு அல்லது போட்டி விலைகளில் கிடைக்கும் பலதரப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள் குறித்த நம்பகத்தன்மையான நுகர்வோருக்கு உறுதிப்படுத்துதல் உரிமை வழங்குகிறது. அதே போல இந்த மலிவான சலுகை விளம்பரங்கள் மற்றும் ஊடகத்தினால் எடுக்கப்பட்டு அதன் பலன்களை வணிகத்தினர்கள் தங்களுக்கு சாதகமாக சென்றதை தெரிவிக்கும் உரிமை. நேர்மையற்ற வணிகம் தொழிலால் அல்லது மனசாட்சியற்ற உரண்டலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை வெற்றிற்கு மையத்தை நாடுதல் உரிமை போன்ற உரிமைகளை இந்த சட்டம் வழங்குகிறது. பொதுவாக நுகர்வோருக்கு இந்த சட்டம் முழு பாதுகாப்பு அளிக்கிறது.
ஐயா, அதே போல நுகர்வோர் பாதுகாப்பு விதி அப்படிங்கிற ஒரு விதி நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்துல 1987 ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதி என்ன சொல்லுது, இது வழங்கக்கூடிய தகவல்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நுகர்வோர் பாதுகாப்பு விதி 1987 என்ன சொல்லுதுன்னா, 1987 ஏப்ரல் 15 வெளியிடப்பட்டது. நுகர்வோர்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் தீர்வுகாண வகுப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம். இவர்களை உரிமைகளையும் பாதுகாப்பிற்கும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையிலிருந்து இவர்களை பாதுகாப்பதுதான் முக்கிய குறிக்கோள்.
ஐயா, இப்ப நுகர்வோர் சுரண்டல் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நுகர்வோர் சுரண்டல் அப்படின்னா என்ன, அவங்க எப்படி எல்லாம் சுரண்டப்படுறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது நுகர்வோர் இந்திய நாட்டில் சுரண்டப்படுவது அனைவரும் தெரிஞ்சதுதான். நுகர்வோரை இத்தனை அளவு ஏமாற்று நோக்கத்துடன் விற்பனை பொருட்கள் மீது, நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு ஒரு பொருள் மீதும் ஒரு சிறிய எழுத்துக்களாக இருந்திருக்கும், ஒரு கண்ணு கூட தெரியாது, அதுல அப்படியே வந்து ஒரு ஏமாற்று வேலை செய்வார்கள். குறிப்பிட்ட எடையை விட குறைவான எடை விற்பனை செய்வது, தரம் குறைந்த பொருட்களை விற்பது, டூப்ளிகேட் பொருட்களை அசல் என கூறி விற்பது, போலியான பொருட்கள் மீது அசல் நிறுவன பெயரை அச்சிட்டு ஏமாற்றி விற்பது, அதே போல இந்த அரசாங்கத்தில் வந்து நிர்ணயம் செய்யப்பட்ட விலையோட கூடுதல் விலைக்கு விற்பது, பொருட்களை பதுக்கி வைத்து சில நேரங்களில் நீங்கள் இந்த கொரோனா காலங்கள் பார்த்துக்கிறீர்கள், கொரோனா காலத்தில் வந்து பொருட்களை பதுக்கி அதுக்கு பின்பு அதிக விலைக்கு விற்பது, அது போன்ற இது ஏற்படுத்துது. தரத்தை உயர்த்தி, அதாவது தரம் குறைந்த பொருட்கள் இருக்கும் அதை தரத்தை உயர்த்தி விலைக்கு விற்பது, கலப்பட பொருட்களை எடைகளை அதிகரித்து விற்பனை செய்வது, தவறான ஆசை வார்த்தை கூறி பொருட்களை விற்பது, விற்பனை செய்த பிறகு உறுதியளித்த அதிகப்படி வராமல் இருப்பது, அதாவது சரி செய்வது. இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு டிவி வாங்கிட்டு வரோம், அதை கொடுத்துட்டு அதை வந்து சர்வீஸ் செய்ய வராமல் இருப்பது, அது போன்ற சேவை குறைபாடுகள், பொருட்கள் மீது குறை குறித்து புகார் செய்தால் அவர்கள் மீது உணர்த்தனமாக நடப்பது, உண்மை மறைத்து விற்பது, இதற்கெல்லாம் நுகர்வோர் விழித்திருந்து ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் நோக்கம். சுரண்டல் என்பது அனைவரும் விழித்திருந்தால் அந்த சுரண்டல் தடுக்கப்படும்.
ஐயா, இன்னைக்கு நுகர்வோர் நிறைய இடங்கள்ல பொருட்கள் வாங்குறாங்க, அப்படி வாங்கும் பொழுது வாங்கக்கூடிய பொருட்கள் தரம் குறைந்திருக்குது, சில உணவு பண்டங்கள்ல கலப்படம் செஞ்சு அந்த ஒரு சில வியாபாரிகள் விற்கிறாங்க, அப்படி கலப்படமான பொருட்களை வாங்கும் பொழுது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அந்த கலப்பட பொருட்களை வாங்கும் பொழுது அந்த நுகர்வோர், பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு தீர்வு காணக்கூடிய வகையில அரசியலமைப்பு சட்டத்துல ஏதாவது வழிகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இதற்காக மாவட்டந்தோறும் ஒவ்வொரு இந்த மாவட்டந்தோறும் நுகர்வோர் குறை தீர்த்தம் மன்றங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் சேவை செய்து வருகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்களிலும் மாவட்ட நுகர்வோர் தீர்வு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது. இவர்களுடைய ஏமாற்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மின்னஞ்சல் மூலமாக புகார் அனுப்புவது, நேரடியாக புகார் செய்வது, மாவட்ட நுகர்வோர் பிரயத்தக மையத்தில் புகார் அளிப்பது போன்ற புகார் அளித்து தீர்வை காணலாம்.
ஐயா, நீங்க சொன்னது போல இந்த மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மையம் அதனுடைய அமைப்பு என்ன, அது எப்படி பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குறது, அதனுடைய பணிகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரசல் கமிஷன் ஒரு மாவட்ட ஆணையம் உள்ளது. இந்த மாவட்ட ஆணையத்திற்கு ஒரு தலைவர், மாவட்ட நீதிபதியை தகுதி படைத்த உரிய ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர், ஆண் உறுப்பினர், ஒரு பெண் உறுப்பினர், மொத்தம் மூன்று நபர்கள் இந்த ஆணையத்தின் தலைவராக இருப்பார்கள். இவர்கள் நுகர்வோர், பாதிக்கப்பட்ட நுகர்வோர்கள் நேரடியாகவோ அல்லது பதிவுகள் மூலமாகவோ தங்கள் புகார்களை மையத்திற்கு தெரிவிக்கலாம். இந்த மையத்தில் ரூபாய் 1 கோடி வரைக்கும், 1 கோடி ரூபாய் உள்ள மதிப்பு வரை வழக்கு தாக்கல் செய்யலாம். தாக்கல் செய்வதற்கு குறைந்த கட்டணம் சொன்னமாக ரூபாய் 5 லட்சம் வரை இலவசம், ரூபாய் 5 லட்சம் வரைக்கு நம்ம எந்த ஃபீஸும் கட்ட வேண்டியதில்லை. அதுபோல 1 கோடி வரைக்கும் இங்கு தாக்கல் செய்யலாம். நுகர்வோர் தாங்களே வாதாடலாம், அவர்கள் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வேண்டுமென்றால் ஆலோசகர்களை வைத்துக் கொள்ளலாம், நேரடியாக அவர்களே அணுகி அந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து சென்று புகாரை கொடுத்து அதுக்குரிய நேரடியாக சென்றால் கைப்பட எழுதி அல்லது சட்டங்கள் செய்து வழங்கினால் பாதிக்கப்பட்ட நபர் ஆதரவாக அவர்கள் விற்பனர்களுக்கு அறிவு பணிப்பால் அனுப்பி அந்த அறிவிப்புக்கு பதில் பெற்ற பின்பு இவர்கள் நுகர்வோர் கொடுக்கின்ற அந்த பில் ரசீது ஆவணங்களை அடிப்படையில் பரிசீலனை செய்து இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய ஆணையை வழங்கும்.
ஐயா, இப்ப இந்த ஒவ்வொரு நுகர்வோரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வணிக நிறுவனங்களை ஒரு பொருட்கள் வாங்கும் பொழுது அதற்கு உண்டான அந்த ரசீது வாங்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இந்த நுகர்வோர் மன்றம், நுகர்வோர் சம்பந்தப்பட்ட அந்த உறுப்பினர்கள் வந்து தகவல் கொடுப்பாங்க. ஒரு வணிகருக்கு, ஒரு பொருள் வாங்கக்கூடிய நுகர்வோருக்கு வாங்கக்கூடிய பொருளுக்கு ரசீது வாங்குறது, அந்த பில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஐயா?
அதாவது ஒரு விற்பனையாளரிடம் நுகர்வோர் பொருளை வாங்கும்போது கண்டிப்பாக அதற்கு வேண்டிய பில் வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர் தனது உரிமையை நிலைநாட்ட முடியும். பில்லாம் வாங்கின பொருட்களுக்கு இவரால் எந்த ஒரு புகாரும் செய்ய இயலாது. எந்த பொருள் வாங்கினாலும் பில் வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வந்து அது வந்து ஒரு பாதுகாப்பானது. பில்லாத வாங்குகின்ற பொருட்கள் மீது நம்ம எந்த குறையும் கூற முடியாது. அதனால் கட்டாயமாக பில் வாங்க வேண்டும்.
ஐயா, இப்ப நுகர்வோர் ஒரு சில நிறுவனங்கள்ல பொருட்கள் வாங்குறாங்க, அந்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 வருடங்கள் 3 வருடங்கள் பழுதாகாம அந்த இயந்திரம் அல்லது பொருள் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்றாங்க. ஆனா ஒரு சில பொருட்கள் உத்தரவாத காலத்திற்கு உட்பட்ட காலத்திலேயே பழுதாகிறது அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அவங்க இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி தங்களுக்கு உண்டான அந்த இழப்பீட பெறணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஒரு மின்விசிறி வாங்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். மின்விசிறி வந்து அது ஒரு 2 வருடம் கேரண்டி பீரியட் என்பது அவங்க வழங்குவார்கள். அதற்கு வேண பில் கேரண்டி கார்டு வாங்குவார்கள். இந்த 2 வருடத்திற்குள் அந்த பழுதானாலோ அல்லது செயல்படாமல் போனாலோ அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடைகளுக்கு போய் நம்ம புகார் அளிக்க வேண்டும். அவங்களுக்கு புகாரை ஏற்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். 5 நாட்களுக்குள்ள இந்த இதை தீர்க்கவில்லை என்றால் நான் நுகர்வோர் நீதிமன்றத்தை நடத்தக்கூடும் என்று ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டு கடிதவாளை அனுப்பிவிட்டு அவர்கள் அதற்குள்ள தீர்த்து வைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகலாம். அல்லது அவர்கள் வந்து தீர்த்து வைத்து விட்டால் அதை கைவிட்டு விடலாம். அதற்கு முக்கியமாக பில் வேண்டும், கேரண்டி கார்டு வேண்டும், அதாவது அனைத்து ஆவணங்கள் இருந்தால்தான் நாம் அவர்களது நம்ம உரிமையாக கேட்க முடியும். அது அவர்கள் அப்போ கடிதம் எழுதியும் அவங்க தீர்த்து வைக்காவிட்டால் இவர்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். பில்லு, ரசீது, அந்த அனுப்பப்பட்ட அறிவிப்பு, கேரண்டி கார்டு என்று அனைத்து வைத்து இது மீது நுகர்வோர் வழக்கு தொடரலாம். அதில் வந்து மேனுபேக்கிற்கு வந்து இன்சிபிள் சர்வீஸ், அதாவது சேவை குறைபாடு மற்றும்
நுகர்வோர் மன்றங்கள்ல புகார் அளிக்கிறதுக்குன்னு இலவச எண்கள் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கா? அந்த இலவச எண்களை எப்படி நுகர்வோர் அணுகி பயன்படுத்தணும்? அந்த இலவச எண்கள் நுகர்வோருக்கு எப்படி எல்லாம் தன்னுடைய சீரிய பணியை ஆற்றி வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நுகர்வோர் மன்றம் பொதுமக்களுக்காக இலவச புகாரங்களை வைத்துள்ளது. அதாவது அதுக்கு சொல்வார்கள் டோல் ஃப்ரீ என்று சொல்வார்கள், இலவசமாக புகார் கொடுத்தது. அதேபோல் எஸ்எம்எஸ் மூலியமாக புகார் கொடுத்தது, வாட்ஸ்அப் மூலியமாக புகார் கொடுத்தது போன்ற வாய்ப்பு உள்ளது. அதற்காக அந்த எண்களை நாம் எண்களை 1800114000 அல்லது 1915 என்ற எண்ணுக்கு இலவசமாக நாம் டயல் செய்து பேசலாம், அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக பேசலாம். எஸ்எம்எஸ் மூலமாக புகார் அளிப்பதற்கு 8800001915 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் நுகர்வோர் இலவசமாக நுகர்வோர் மூலமாக நுகர்வோர் மன்றம் மூலமாக ஆலோசனை பெறலாம், புகார் தெரிவிக்கலாம்.
ஐயா, இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பிற்கு அப்படின்னு ஏதாவது நம்மளுடைய தொலைபேசிகளுடைய அந்த ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு செயலி ஏதாவது இருக்காங்க ஐயா? அப்படி இருக்கும் பட்சத்துல அதனுடைய பயன்கள் என்ன? இந்த செயலிகள் மூலமா எப்படி நுகர்வோர் புகார் அளிக்க முடியும்?
கண்டிப்பாக, அதாவது நேஷனல் கன்சூமர் ஹெல்ப்லைன் NCH லைஃப் என்ற ஒரு ஆப் வந்து அரசாங்கத்தால் வந்து செயல்பட்டுள்ளது. NCH லைன், அதாவது இந்த NCH ஹெல்ப் லைன்ல வந்து புகார்களை பதிவு செய்தால் புகாரை ட்ராக் செய்வது மற்றும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்தால் குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெறுதல் போன்றவை செய்யலாம். இந்த செயலி NCH என்ற செயலி மூலம் இந்திய மொழி 17 மொழிகளில் பதிவு செய்வதற்கு அதற்கு வாய்ப்பு உள்ளது. நாம் எந்த 17 மொழிகளில் எந்த மொழியில் வேணாலும் நம்ம அதை பதிவு செய்யலாம். அதேபோல e.daahi என்ற போர்ட்டல் கூட ஆன்லைனில் மூலம் புகார் தெரிவிக்கலாம். NCH ஆப் மூலம் புகார் அளிப்பது நுகர்வோர் பாதுகாப்பு செயலி முக்கிய பணிகளாகும்.
ஐயா, இப்ப ஒரு நுகர்வோர் தன்னுடைய புகாரை வழங்கும் பொழுது அந்த புகார் எப்படி நுகர்வோர் மன்றத்தால எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த நுகர்வோருக்கு தேவையான ஒரு சேவையை வழங்குது? புகார் அளித்ததுலேருந்து அந்த நுகர்வோர் நீதிமன்றம் நுகர்வோருக்கு வழங்கக்கூடிய சேவைகள் எப்படி எப்படிலாம் எடுத்து சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பொதுவாக நுகர்வோர்கள் பாதிக்கப்படும் போது அதற்குரிய ஆவணங்களுடன் புகார் அளிக்க வேண்டும். ஆவணங்களை சரிபார்த்த நீதிமன்றம் ஆவணங்கள் சரியாக உள்ளதா, இதற்கு காலக்கெடு கட்டு உள்ளதா, அந்த வாய்தா காலங்களுக்குள் அதாவது கேரண்டி பீரியடுக்குள்ளாக அது சம்பவம் நடந்துள்ளதா, புகார் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளதா என்று ஆராய்ந்து நுகர்வோர் உண்மையாக பாதிக்கப்பட்டுள்ளாரா என தெரிந்து அதை வந்து வழக்குக்கு எடுத்துக்கொண்டு விற்பனையாளருக்கு நீதிமன்றம் மூலமாக அறிவிப்பு அனுப்பி அவருடைய பதிலை பெற்று அந்த பதில் மூலம் அவர்களுக்கு துறை குறை தீர்ப்பதற்கு வாய்ப்பு அளிப்பார்கள். அல்லது ஒவ்வொருவருக்கும் விற்பனையாளருக்கும் இடையே ஏற்படும் பூசல்களை சமரச மொழி மூலமாக கூட தீர்த்து வைத்து அமைப்பது நீதிமன்றத்தின் முக்கிய நோக்கமாகும்.
ஐயா, இன்னைக்கு இந்த பொதுமக்களிடையே நுகர்வோருடைய பயன்பாடு, ஒரு நுகர்வோர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது குறித்ததான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு நுகர்வோர் தரப்புல ஒரு குறை நிகழ்ந்தது அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை நாடி எப்படி புகார் அளிக்கணும் அப்படிங்கிற தகவல்களை பொதுமக்கள் தெரிந்து வச்சிருக்காங்களாங்க ஐயா?
அதாவது அரசாங்கம் வந்து மக்களுக்கு பல வழிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டாலும் கிராமப்புறங்களில் வந்து அது குறைவாக தான் மக்கள் இருக்கிறார்கள். கிராமப்புற மக்கள் நிச்சயமாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அரசாங்கம் வந்து அது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் குறைவாக படித்தவர்கள் இந்த இதை தேர்ந்து வைத்துள்ளார்கள். படித்தவர்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது மின்னணு மூலமாக புகழடித்து சேவைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பொதுவாக எந்த பொருள் வாங்கினாலும் ஏமாற்றம் இல்லாமல் இனித்திருந்து வாங்க வேண்டும், இனித்திருந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க வேண்டும். பில் பட்டியல் இல்லாமல் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. அரசு நெருக்கின்ற விலையை காட்டிலும் அதிகம் பெறுபவர்களை நான் உடனே அடையாளம் கற்று புகார் அளிக்க வேண்டும். மேலும் இந்திய அரசால் மற்ற இலவசமாக வழங்கப்படும் பொருட்கள் மீது இவர்கள் நுகர்வோர் மன்றத்தில் செல்ல முடியாது. பொதுவாக இலவசமாக பெறப்படும் பொருட்கள் மீதோ அல்லது இந்த அரசு மருத்துவமனைகளை பெறப்படும் பொருட்கள் மீதோ அவர்கள் நுகர்வோர் செல்ல முடியாது. மற்றபடி காசு கொடுத்து விலை கொடுத்து இந்த சேவைகளையும் விலை கொடுத்து வாங்கிய பொருட்கள் மீதும் உள்ள துறைகளை மட்டும்தான் நுகர்வோர் நீதிமன்றம் சென்று நாம் அதுக்கு ஒரு நீதி கிடைக்க முடியும். பொதுவாக இவர்கள் அனைவரும் இழுத்திருந்து விற்பனையாளர்களிடம் இழுத்திருந்து பொருட்களை வாங்கும்போது பில் ஒன்று வாங்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இந்த விழிப்புணர்வு கிராமப்புறங்களில் அரசு வந்து விழிப்புணர்வு செய்தால் மக்கள் பயனடைவார்கள் என்பதுதான் எனது கருத்து.
ஐயா, இவை தவிர இன்றைக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து இன்றைய நுகர்வோர் விழிப்புணர்வு தினத்துல பொதுமக்களுக்கு தாங்கள் வழங்கக்கூடிய கருத்துரைகள் என்னங்கய்யா?
அதாவது எந்த பொருட்களை வாங்கினாலும் நல்லா தரம் பார்த்து அதை விசாரித்து இதில் சரியாக அந்த மேன்பேக்கர் டேட், அதாவது தயாரிப்பு தேதி எப்போது அந்த முடிவடைக்கிறது, எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்க வேண்டும். அதே போல எம்ஆர்பின்னு போட்டிருப்பார்கள், மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ், அது அதற்கு மேலாக விற்கிறார்களா என்று பார்த்து உரிமையாக வாங்க வேண்டும். எந்த ஒரு பொருள் வாங்கணும் பில்லு வாங்க வேண்டும். தரம் குறைந்த பொருட்களை வாங்கி, விலை குறைந்த பொருட்களை வாங்கி உடல் பாதிக்கப்படுவதோட தரமான பொருட்களை வாங்கி தரமான இந்த உலகத்தை பிறக்க வேண்டும். பில் வாங்கி, அதாவது பில் வாங்காமல் பொருளை வாங்கக்கூடாது என்பதுதான் முக்கியமான இது கருத்தாகும். மற்ற பொதுவாக இனித்திருந்து ஏமாற்றம் அடையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நுகர்வோர் தினத்தில் என்னுடைய கருத்து.
இன்றைய நுகர்வோர் விழிப்புணர்வு தினத்துல நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நுகர்வோருக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன, நுகர்வோர் பாதுகாப்பு விரி, நுகர்வோர் சுரண்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத குறித்து, குறிப்பா நுகர்வோர் குறைந்திருக்கும் மன்றம் அதனுடைய அமைப்பு எப்படிலாம் செயற்படுது, எப்படி புகார் அளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி.
நேர்களே, இதுவரை நுகர்வோர் விழிப்புணர்வின் தேவையும் அவசியமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு பி ஜெயசீலன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.